الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவும் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமான முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே அனுப்பப்பட்ட அத்தனை ரசூல்மார்களிலும் மிக அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் பெற்றவர்களாக, அல்லாஹனுடைய அன்புக்கும் அருளுக்கும் ஆளானவர்களாக அல்லாஹ் இந்த பூமியிலே அவர்களை அனுப்பி தந்தான். திருக்குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பல்வேறுபட்ட பாராட்டுக்களையும் பலவிதமான வாழ்த்துக்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வதை காண முடியும். நான் ஓதிய வசனத்தில் வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தில் இல்ல ஆலமீன், நபியே நாம் உங்களை இந்த அகிலம் அனைத்திற்கும் ரஹமத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தானவர்கள், தன்னைத்தானே ரஹமத்தான ஒரு மனிதராக அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி தந்திருக்கிறான். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான விருதாகும். எத்தனையோ நபிமார்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பாராட்டியும் புகழ்ந்தும் சொல்லுகிற போது, எல்லா நபிமார்களை விடவும் மிக உயர்வாக, மிகவும் சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லுவதை குர்ஆனிலே நாம் காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் இன்னும் படைப்பினங்கள் என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் மலக்குமார்கள் உட்பட எல்லாருக்குமே ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனில ஈசா நபி குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது ரஹமத்தும் மின்னா என்று சொல்லுவான், நம்முடைய ரஹமத்தாக அவர்களை ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுவான். ஈசா நபியும் ரஹமத் என்று சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ரஹமத் என்று சொல்லுகிறானே, இந்த இரண்டுக்கும் மத்தியிலே என்ன வேறுபாடு என்பதனை முஃபஸ்ஸிரீன்கள் ஆராய்ந்து எழுதுகிற போது ஒரு கருத்தை சொல்வார்கள். ரஹமத்த மின்னா என்பதிலே உள்ள வாவும் மீமும் குறிப்பிட்ட ஒன்றை குறிக்கக்கூடியது, ஒரு வரையறைக்கு உட்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உட்பட்டது, காலத்திற்கு உட்பட்டது, சமூகத்திற்கு உட்பட்டது. எனவேதான் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை ரஹமத் என்று சொன்னால் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவர் ரஹமத்து, அவர்களது காலத்திலே அவர்களை ஏற்காதவர்களுக்கு அவர் ரஹமத் அல்ல. ஈசா நபி கொண்டு ஈமான் கொண்டவர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை ஆண்டு காலங்களும் அந்த ரஹமத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஈசா நபியினுடைய மார்க்கம் மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினால், அவர்களது வேதம் மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினால் அதோடு அவர் ரஹமத்தும் முடிவடைந்து விட்டது, அதனுடைய தொடர்ச்சி என்பது இப்போது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தில் ஆலமீன் என்று சொல்கிறான். ஆலம் என்று சொன்னால் பிரபஞ்சம் என்று பொருள். ஆலமீன் என்றால் பல பிரபஞ்சங்கள் என்று பொருள். இந்த உலகத்தில் உலகம் மட்டுமல்ல, இதுபோன்று எத்தனை எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ கடல் என்று சொன்னால் கடலிலே வாழ்கிற கோடிக்கணக்கான வகையான உயிரினங்கள், அது கடல் ஒரு உலகம். மலக்குமார்கள் வசிக்கக்கூடிய பகுதி அது ஒரு உலகம். ஜின்னினம் வசிக்கின்ற பகுதி ஒரு உலகம். இன்னும் எத்தனை எத்தனை உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பன்மையாக சொல்லுகிறான், ஆலமீன், அகிலம் அனைத்திற்கும் ரஹமத் என்று சொல்லுகிறான். எனவே அத்தனைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கோ, குறிப்பிட்ட இடத்திற்கோ, குறிப்பிட்ட இனத்திற்கோ, குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எப்போது தோன்றினார்களோ அன்றிலிருந்து இந்த உலகம் அழிகின்ற வரையிலும், அதற்கு பிறகு மறுமை என்கின்ற அந்த மறுமை வரையிலும் அல்லாஹ் அவர்களை ரஹமத்தாகவே அமைத்து தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கேள்வி எழுப்புவார்கள், ரசூலுல்லாஹ் ரஹமத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு, மூமின்களுக்கு ரஹமத்து, காஃபிர்களுக்கு எப்படி ரஹமத்தாக அமையும் என்று கேட்டால் அவர் கருத்தை சொல்வார்கள், காஃபிர்களுக்கும் அவர் ரஹமத்து தான். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், அந்தந்த காலங்களிலே உள்ள நபியை புறக்கணித்த காரணத்தினால், அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் அல்லாஹ் இந்த பூமியிலே அந்த சமூகங்களை அழித்திருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய சமூகங்கள் அழிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தாலும், அவர்களை நிராகரித்தாலும், அவர்கள் கொண்டு வந்திருந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சமூகங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒருபோதும் அல்லாஹால் அப்படி அழிப்பது கிடையாது. கியாமத் நாள் வரையிலும் எங்காயிலும் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அழித்திருப்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகு, பெருமானார் தோன்றிய பிறகு நடந்திருக்கிறதா என்றால் அப்படி ஒன்றையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் கியாமத் நாள் வரையிலும் இறை மறுப்பிற்கோ, இறை இணை வைப்புக்காக வேண்டியோ யாரையும் அல்லாஹ் அழித்ததில்லை. அதுதான் அவர்களுக்குரிய ரஹமத்து. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையும் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள் என்ற காரணத்தினால் ஏதாகிலும் பஞ்சத்தால் அவர்களை பீடிக்க வைக்கிறானா, அல்லது ஏதாகிலும் பெரும்பெரும் பூகங்களை எழுப்பி ஒட்டுமொத்தமாக அவர்கள் இருக்குகின்ற பகுதியிலே அல்லாஹ் அழிக்கிறானா என்றால் கிடையாது. என்னதான் அவர்கள் அக்கிரமம் செய்தாலும், அநீதம் செய்தாலும், ஒருபோதும் அவர்களை அல்லாஹ் அழிப்பதில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு பின்னால் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதால். எனவே அவர்களுக்கு ரஹமத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடு, அதாவது அவர்களை அவருடைய ரஹமத்தை பற்றி இன்னும் சொல்லுகிற போது, மூமினான் அவர்களுக்கு இங்கேயும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள், மறுமையிலும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், வமா அர்சல்னா கைலாஹரி, அதாவது இன்ன ஹயாத்திஹி அலைஹிஸ்ஸலாம் ரஹமத்துன் வமமாத்திஹி ரஹமத்துன் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு நன்மை, என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மை. நான் வாழ்ந்தாலும் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைதான், நான் மரணித்து விட்டாலும் அதுவும் உங்களுக்கு நன்மைதான். காலு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹாதா ஹைருனா ஃபி ஹயாத்திக்க வமா ஹைருனா ஃபி மமாத்திக்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாழும் காலம் எங்களுக்கு நன்மைக்குரிய காலம், அதிலே சந்தேகமில்லை. நாங்கள் நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறோம், அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களது மறைவு எங்களுக்கு எப்படி நன்மையாக அமையும், உங்களது மௌத்து எங்களுக்கு எப்படி நன்மையாக அமையும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், தஉரலு அலா அமாலிக்கும் குல்லு அஷியத்தில் இஸ்னெயின் வல் ஹமீஸ், ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் எனக்கு உங்களது அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன, என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அந்த வாரத்திலே அவர்கள் என்ன நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள், என்ன தீமையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஃபமா கான மின் கைரின் ஹமிதத்துல்லாஹு அலை, அதிலே நீங்கள் நன்மையான காரியங்களை செய்திருந்தால் அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்வை துதிக்கிறேன். ஃபமா கான மின் ஷர்ரின் அஸ்தாஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் தீமையான காரியங்களை ஈடுபட்டிருந்தால் அதற்காக நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறைந்த பிறகும் இந்த சமூகத்திற்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுகின்ற ஒரே தலைவர் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எனவேதான் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியில வாழுகிற போதும் நான் பலமுறை குறிப்பிட்டது உண்டு, எந்த மனிதருக்கும் அப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எந்த மனிதருக்கும் மட்டும் என்று சொல்லுகிற போது எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை, எந்த ரசூலுக்கும் கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சாந்தத்தை கொடுத்திருந்தான், அவ்வளவு கருணை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தாலும் சீக்கிரமாக ஆத்திரப்பட மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள். ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே கொஞ்சம் கடன் கொடுத்திருந்தார். அந்த கடன் திருப்பி கொடுப்பதற்குரிய உரிய நேரம் வருவதற்கு முன்னதாகவே அவர் ரசூலுல்லாஹி இடத்திலே வந்து கேட்டார், நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் திருப்பி கொடுப்பதற்கு பொருளாதார வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டமான காலம். அவர் சொன்னார்கள், நான் சொன்ன நேரம் வரவில்லையே, உரிய நேரத்திலே நான் தந்து விடுகிறேன், இப்போது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த யூதர், முடியாது, என்னிடத்திலே நீங்கள் வாங்கிய பொருளை தருகின்ற வரை நான் இங்கிருந்து நகர மாட்டேன், உங்களையும் விடமாட்டேன் என்று சொல்லி அங்கே அமர்ந்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு முன்னால் சிறை வைக்கப்பட்டவர் போன்று அங்கே அமர்ந்து கொண்டார்கள். ஹதீஸிலே வருகிறது, லொஹுர் தொழுகையுடைய நேரம் வந்தது, காலையிலே வந்தவர் லொஹுர் வரையிலும் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் லொஹுர் தொழ வைத்து திரும்ப வந்து உட்கார்ந்தார்கள். அசர் நேரம் வந்தது, அப்போதும் தொழ வைத்து விட்டு வந்து உட்கார்ந்தார்கள். மாரிபு இஷா எல்லாமே கடந்து விட்டது, சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. அந்த மனிதரை பிடித்து தள்ளி அவரிடத்திலிருந்து ரசூலுல்லாஹி விடுவிப்பதற்காக வேண்டி ரொம்ப ஆத்திரத்தோடு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அவரை ஒன்றும் செய்யக்கூடாது, அவருக்கு நான் உரிமைப்பட்டிருக்கிறேன், அவரிடத்திலே நான் கடன் வாங்கியிருக்கிறேன், எனவே எந்த பேச்சும் அவரிடத்திலே பேசக்கூடாது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று எல்லாத்தையுமே அனுப்பி வைத்து விட்டார்கள். மறுநாள் காலை ஃபஜ்ருடைய நேரம் வரையிலும் அந்த மனிதர் உட்கார்ந்திருந்தார், ரசூலுல்லாஹை வீட்டுக்கு அனுப்பவில்லை. ஒரு நாள் முழுவதும் அவர் சிறைப்படுத்தி இருந்தார், வாங்கின கடனை உரிய நேரத்திற்கு முன்னதாகவே வந்து கேட்பது அவருடைய தவறு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு என்று கூட சொல்லவில்லை, தன்னுடைய நிலையை சொன்னார்கள், தன்னிடத்தில் இப்போது இல்லை என்ற விஷயத்தை சொன்னார்கள், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுநாள் காலை வரையிலும் உட்கார்ந்தார். சஹாபாக்களுக்கு காலையில் சுபூத்துலகு வந்த உடனே இவரை பார்த்த உடனே இன்னும் ஆத்திரம் அதிகமானது. ஒவ்வொருத்தரும் அடிப்பதற்கும் அவரை தள்ளுவதற்கும் முற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், அவரை ஒன்றும் செய்யாதீர்கள், அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதை பார்த்த அந்த யூதர் அந்த இடத்திலேயே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் சொன்னார், முகம்மதே, உங்களது தன்மைகளை உங்களது குணங்களை நான் என்னுடைய வேதத்திலே தௌராத்திலே படித்திருக்கிறேன், அதை சோதிப்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், நீங்கள் அதிலே வெற்றி பெற்று விட்டீர்கள், நான் இப்போது உங்களை உண்மை நபி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலே ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான நிகழ்வு இப்படி நடந்திருக்கும். யாரு வேண்டுமானாலும், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் உடலிலே நீராக வடிந்து போகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மக்களை அப்படியே புரட்டி போடுகிறேன் என்று சொல்கிறார்கள். எந்த நபியும் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். சொன்னார்கள், ஜிப்ரீல் இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், இவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களது சந்ததியினர்கள் இவர்களுக்கு பின்னால் வருவார்களே, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கொள்வார்கள் அல்லவா, இவர்களை அழித்து விட்டால் அந்த சந்ததி இல்லாமல் போய்விடுமே, எனவே இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த நகரம் முழுவதையும் தாயிப் அத்தனையுமே முஸ்லிம்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். பெருமானாருடைய காலத்திலேயே தாயிப் முழுவதும் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டது. உஹது யுத்தத்திலே பல் உடைந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது, கடுமையான வேதனை, முகமெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. முகத்திலே அவர்களது முகத்திலே குத்திய அந்த ஆயுதம், அந்த கேடயத்தினுடைய ஒரு துண்டு முகத்தினுடைய சதைகளை தாண்டி பல்லை பதம் பார்த்து எடுக்க முடியாத அளவுக்கு சிரமம். அப்படிப்பட்ட சிரமத்திலே வந்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உதுவு அலல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வளவு உங்களுக்கு உங்களை ஆளாக்கிய நீங்கள் என்ன செய்தீர்கள்? சத்தியத்தை சொன்னீர்கள். நரகத்திலே ஓரத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தீர்கள். அதற்காக அவர்கள் கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா? எவ்வளவு வேதனைப்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி லம் லம் அபஸுல ஆனன் வைன்னமா பொய்ஸ்து ரஹமத்தன், நான் சபிப்பவனாகவோ குறை சொல்லுபவனாகவோ திட்டுபவனாகவோ அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை, நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தனை மக்களுக்கும் நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு கோபம் வந்துருது. ஒண்ணுமே இல்லாத உப்புச்சப்புக்கு இல்லாத விஷயமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், ஒரு சால்வை வைத்திருந்தார். சால்வை கொஞ்சம் முரட்டு சால்வை, அதை அப்படியே சுத்தி மடித்து பெருமானாருடைய கழுத்திலே போட்டு அப்படியே திருகிட்டார். திருகி விட்டு கேட்கிறார், முகம்மதே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற பொருளில் இருந்து எனக்கு கொடு என்று கேட்கிறார். தர்மம் கேட்கிற நிலைமையை பார்த்தீங்களா? அப்படின்னு அவர் அவ்வளவு இதான கேட்க முறுக்கி கொண்டே இருக்கிறார். சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே போய் உனக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், தந்தேதான் ஆக வேண்டும், ஒரு காட்டரபி கிராமவாசி, எனக்கு தந்தேதான் ஆக வேண்டும். பெருமானார் சல்லாஸ் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், என்னிடத்திலே போது ஒன்றுமில்லை, நீ வேண்டுமானால் யாரிடத்திலாவது போய் முகமது சல்லா அலுவலமர்கள் எனக்கு உபகாரம் செய்ய சொன்னார்கள், அதை கடனாக கொடுங்கள், திரும்ப ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவார்கள், தந்து விடுவார்கள் என்று சொல்லி வாங்கிவிட்டு போய் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர் முறுக்கிய காரணத்தினால் பெருமானாருடைய கழுத்திலே அந்த அடையாளம், அந்த தடுப்பும் ஏற்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு முறுக்கினார், ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை. இந்த உலகிலே அவர்களை யார் என்ன செய்தாலும் பெருமானார் சொல்லாது கோபப்பட்டது கிடையாது. கோபம் வரும், மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் நடந்தால் கோபம் வரும். மற்ற நேரங்களிலே சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்காக செல்லதாசன் கோபப்பட்டதாகவோ ஆத்திரப்பட்டதாகவோ வரலாறிலே நாம் காண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி, அதாவது உம்ரா செய்து விட்டு திரும்புகின்ற போது ஹசரத் அம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஓடோடி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹதிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அம்சா ரலியல்லாஹு அவர்கள். அவர் வஃபாத்திற்கு பிறகு அவரது பிள்ளை அனாதையாகிவிட்டார். மக்காவிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். ரசூலுல்லாஹை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. ஒரு பெண் குழந்தை வேகமாக ஓடி வருகிறது ரசூலுல்லாவிடத்திலே, என்னுடைய சிறிய தந்தையே, என்னுடைய சிறிய தந்தையே என்று சொல்லி ஓடிக்கொண்டு வருகிறது. அது ஓடிக்கொண்டு வருகின்றதை பார்த்த உடனே பெருமான அவர்கள் வாகனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைத்துக் கொண்டார்கள். தலையிலே தலை விட்டு விட்டு சொன்னார்கள், இந்த குழந்தை இனி என்னுடையது, என்னுடைய பொறுப்பிலே நான் எடுத்துக்கொள்வேன், என்னுடைய மனைவிடத்தில் இதை கொடுத்து இதை வளர்க்க சொல்வேன் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல அலில்லாத்தாலுடைய சகோதரர் ஜாஃபர் அலில்லாத்தாலும் இல்லை இல்லை, இது நான் எடுத்துக்கொள்வேன், நான் இதனை வளர்ப்பேன் என்று அவர்கள் போட்டி போடுகிறார்கள். மூன்றாவதாக ஜெய்துன் ஹாரிசார் அலில்லாத்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை நான் தான் அந்த குழந்தையை வளர்ப்பேன் என்று சொல்கிறார்கள். மூன்று பேர்களும் அதற்குரிய காரணங்களை சொல்கிறார்கள். ஹசரத் அம்சார் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய தந்தையினுடைய சகோதரர், எனவே எனக்கு தான் அது உரிமைப்பட்டது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய தந்தையின் சகோதரர் மட்டுமல்ல, அவர்கள் அவர்களது மனைவி என்னுடைய மனைவிக்கு சகோதரி, இந்த குழந்தையினுடைய சிற்றன்னை, எனவே எனக்குத்தான் இந்த உரிமை இருக்கிறது என்று அவர்கள் வாதிட ஜெயித் இப்னு ஹாரிஸா சொல்கிறார்கள், ஹம்சா ரலான் என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரருடைய பிள்ளையை நான் எடுத்து வளர்த்துவேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஜாஃபரே அந்த குழந்தையை வளர்த்துட்டும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாம் இருக்கிற உரிமையை விட அவருக்கு இரண்டு வகை உரிமை இருக்கிறது என்று சொன்னால், இந்த குழந்தையின் சிற்றன்னை தான் அவருடைய மனைவி, எனவே தாயினுடைய தாய்க்கு பிறகு தாயினுடைய ஸ்தானத்திலே இருப்பவர் தாயின் சகோதரி தான், எனவே அவர் வளர்க்கட்டும் என்று சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு காலகட்டத்திலே பெருமானார்கள் வருவதற்கு முன்னால் பெண் குழந்தை என்று சொன்னாலே வெட்டி புதைத்து சமூகம் உயிரோடு பள்ளம் தோண்டி அவர்களை உள்ளே தள்ளி அவர்கள் செத்து விட்டார்களா என்று பார்ப்பதற்காக அந்த கபரின் மீது ஏறி மிதி மிதித்து விட்டு போகின்ற சமூகம் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே சிறுமியுடைய விஷயத்திலே போட்டி போட்டுக் கொண்டார்கள், எவ்வளவு இரக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். பெருமானார்களுடைய அந்த நடைமுறைகளும் அவர்களுடைய குணாதிசயங்களும் அந்த அளவுக்கு அவர்களை மாற்றி வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளிலே இப்படி பல அற்புதமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, சொல்லுவார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹால ஒரு துவாவை கொடுத்திருக்கிறான். அந்த துவாவை அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போதே பயன்படுத்தி விட்டார்கள். தங்கள் சமூகங்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டார்கள். அந்த துவா முடிந்து விட்டது. ஒரு நபிக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான துவாவை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இக்கட்டான சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தி அதை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். அதற்குரிய பதிலையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மக்களுடைய விஷயத்திலே வந்து கேட்கிறார்கள், என்னுடைய ஆண் மக்கள் இரண்டு பேர்களும் இந்த சமூகத்தால் கொல்லப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்த போது, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற அந்த துவாவை பயன்படுத்தி என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கொடுக்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி பகீது ஃபஜஅல்து தாவதி ஷஃபாஅத்தில் உம்மத்தி யௌமல் கியாமா, ஆனால் என்னுடைய துவாவை நான் உலகத்திலே பயன்படுத்தப் போவதில்லை, அதை மறுமைக்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரி செய்வதற்காக வேண்டி, என்னுடைய சமூகம் நரகத்திற்கு போகாமல் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அல்லது நரகத்திலே விழுந்தவர்களை அதிலிருந்து மீட்டுவதற்காக வேண்டி சிபாரி செய்வதற்காக நான் என்னுடைய துவாவை நான் பாக்கியாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வாழும் காலம் மட்டுமல்ல, கடைசி காலம் வரையிலும் வாழுகிற அத்தனை முஸ்லிம்களுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள், ரஹமத்தாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஈயாக்கும் அன் தத்தஹிது லுஹூர தவாபிக்கும் மனாபிர, வாகனங்களிலே செல்லுகிற போது சில சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டால் அதில் உட்கார்ந்து கொண்டே பேசுவார்கள். ரெண்டு பேர் எதிரும்புதிரமாக வருகிற போது வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கிற குதிரையோ ஒட்டகத்தையோ கோவில்கள் இது எதுவாக இருந்தாலும் அதை அங்கே நிறுத்திவிட்டு இரண்டு பேர்களும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுபோல நாம் சில நேரங்களிலே வீடுகளை உட்காருவதற்கு பயன்படுத்துகிற நாற்காலியை போல அங்கே நிற்கின்ற வாகனத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். மனிதனுடைய இயல்பு அப்படித்தானே, உட்காரத்துக்கு எந்த இடம் கிடைச்சாலும் என்ன செய்திருவோம், உட்கார்ந்துருவோம். கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொன்னா அங்க ஒரு சைக்கிள் நின்று இருக்கும், அதுல போய் உட்காருவோம். ஒரு மோட்டை வச்சிருக்கேன், அதுல போய் உட்காருவோம். இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது வாகனங்களை நீங்கள் உட்காருவதற்குரிய பொருளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபைன்னல்லாஹ் இன்னமா சஹரஹாலக்கும், அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்ததெல்லாம் லிதுபல்லியக்கும் இலா பலதின், நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்வதற்காக மட்டுமே தவிர வேறு எதற்கும் அல்ல, உங்களுக்காக அதை வசப்படுத்தி தரவில்லை. வாகனம் எதுக்குள்ளதுன்னு கொஞ்சம் தூரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர போகிற வழியிலே பேசுவதற்கோ உட்கார்வதற்கோ நீண்ட நேரம் நிற்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்துவதற்காக வேண்டி அல்ல உங்களுக்கு வசப்படுத்தி தரவில்லை என்று சொல்லி அதை தடை செய்தார்கள். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆய்வு எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்று யாராவது இந்த அளவுக்கு சிந்திப்பார்களா? ஒரு காலம் இருந்தது, ஒட்டகத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக் கொள்வார்கள், அப்படியே மருந்து போட்டு விட்டு விடுவார்கள். தேவைக்கு மட்டும் அதை எடுத்து விட்டு அதை சமைத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள், அப்படியே மருந்து போட்டு விட்டு விடுவார்கள். இன்னொரு தேவை வருகிற போது இன்னொரு பகுதியில அப்படி வெட்டி எடுப்பார்கள். இப்படி அரபுகளுடைய வழக்கம் இருந்தது. அதிகாலை நேரங்களில சகுனம் பார்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியிலே வருகிற போது உறங்கிக் கொண்டிருக்கிற பறவைகளை எழுப்புவதற்காக வேண்டி கல்லை எடுத்து அதனுடைய கூட்டிலே எறிவார்கள். கல்லு பட்ட உடனே அந்த பறவை கூட்டிலே இருந்து பயந்து வெளியிலே ஓடும். உறங்கிக் கொண்டிருக்கிற பறவை வெளியிலே ஓடும். அது வலதுபுறமாக சென்றால் நல்ல சகுனம், இடதுபுறமாக ஓடினால் அது கெட்ட சகுனம் என்று முடிவு செய்து கொள்வார்கள். இதெல்லாம் அவருடைய வழக்கத்தில் இருந்தது. மிருகங்களுக்கு மத்தியிலும் கோழி போன்ற பறவைகளுக்கு மத்தியிலும் பந்தயம் வைத்து போட்டி வைத்து சூதாடுகின்ற வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த வழக்கத்தை எல்லாம் செல்லல்லாஹு சொன்னார்கள். அவர்களுக்கு அதிகாரம் வந்தவுடனே அத்தனையுமே தடை செய்தார்கள். மிருகங்களை சூடு போடுவதையும், அடையாளத்திற்காக வேண்டி முகங்களிலே சூடு போட்டுக் கொள்வார்கள், அப்படி சூடு போடுவதையும், இதுபோன்று வெட்டி எடுப்பதையும், இதுபோன்று அது உறங்கிக் கொண்டிருக்கிற மிருகங்களுக்கு இடையூறு செய்வதையும் பெருமானார் செல்லல்லாஹு தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை என்பது மனிதர்களை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, அதை கடந்து இருந்தது என்பதை நாம் இங்கே நினைவுகளை வைக்க வேண்டும். அப்துல்லா பின் ஜாஃபர் அல்லாஹ்வர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டகத்திலே உட்கார்ந்து போய்க் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு அன்சாரின் தோட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார்கள். சில நேரங்களிலே இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே ஏதாவதும் தோட்டங்களிலே சற்று இளைப்பாறுவதும், அங்கே கிணறு இருந்தால் அந்த கிணத்தினுடைய தண்ணீரை குடிப்பதும், கைகால முகத்தை கழுவுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய வழமையாக இருந்தது. அப்படி அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைந்தார்கள். நுழைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு ஒட்டகம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தையே நீண்ட நேரம் முற்று நோக்கினார்கள், அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள். ஒரு அன்சாரி சஹாபி அவர் அழைத்து வரப்பட்டார். அழைத்து வரப்பட்டவுடனே அவரிடத்திலே கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தை நீ என்ன செய்கிறாய்? நீ அதற்கு சரியாக உணவு கொடுப்பதில்லையாம், அதனை பட்டினி போடுகிறாயாம், அதிகமான பலுவான வேலைகளை அதிலிருந்து நீ வாங்கிக் கொள்கிறாயாம், அது என்னிடத்திலே அழுது கண்ணீர் வடித்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கிறது, அல்லாஹ்வை பயந்து கொள், அதனை நல்ல விதமாக நடத்திக்கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிருகங்களும் கூட நாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே நமது முறையீட்டை வைத்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்பிய காலம் அந்த காலம். இன்னைக்கு மனுஷங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை இல்லை. மிருகங்களுக்கு கூட, ஐயறிவு இருக்கிற மிருகங்களும் கூட ரசூலுல்லாஹ்விடத்திலே நமது கோரிக்கையை வைத்தால் அது நிறைவேற்றப்படும், அதற்கு தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணம் அவைகளுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே மிகச்சிறந்த ரஹமத்தாக அவர்கள் வாழ்ந்து கியாமத்து நாள் வரையிலும் ரஹமத்தாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள். இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், காலமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி கதபல ஒரு ரஹமத் ஃபித் துன்யா வல் ஆகிரா. மூமின்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்கள் ரஹமத்து, மறுமையிலும் ரஹமத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் என்ற காரணத்தினால் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி சமூகம் என்ற காரணத்தினால் நம்ம என்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் அதற்காக இங்கே நாம் பிடிக்கப்படுவதில்லை, தண்டிக்கப்படுவதில்லை. மறுமை நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு பரிந்துரை செய்கிற போது அல்லாஹ் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ரஹமத்தாக நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே திருக்குறானில் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிற இந்த அற்புதமான மகத்துவமான இந்த விருதி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்டதாகும். எனவேதான் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மீது இருக்கிற கண்ணியமும் மரியாதையும் என்ற உள்ளத்திலே அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் மீது அன்பு வளர வேண்டும். அந்த அன்பு அவர்களை பின்பற்றுவதற்கு அடையாளமாக நமக்கு திகழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அவர்கள் எந்த குணத்தோடு எப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த தன்மைகளை நமக்கும் வழங்கி சிறந்த மூமின்களாக அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்வானாக. இந்த கேட்டு விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் உலூம்.